الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாவல்ல அல்லாஹ்வின் பெயராலே அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகும். இதில் உட்காரலாம், இப்படி கூட்ட சேர சேர உட்காரலாம். பின்னாடி வரவங்களுக்கு சிரமம் ஆகுது, முன்னாடி உட்காருங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகிலே அல்லாஹ் தஆலா உயர்வான படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், மனித சமுதாயத்தின் மூலமே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த அகலியத்தை, தன்னுடைய வலிமையை, தனக்கு இருக்கிற ஆற்றலை அல்லாஹ் தஆலா நிலைநிறுத்தி வருகிறார். உலகிலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை படைப்புகளும் அதற்கு ஆதாரமாக இருந்தாலும் மனிதனுடைய செயல்பாடுகள், மனிதனுடைய திறன், மனிதனுக்கு இருக்கிற வலிமை மற்ற படைப்பினங்களை விட அல்லாஹ் தஆலாவுடைய வுஜூதியத் என்கின்ற அவனுடைய தன்மையையும், அவனே வணக்கத்திற்கு தகுதிமிக்கவன் என்கின்ற அந்த கோட்பாட்டினையும் நிலைநிறுத்துவதாக மனித உழைப்பு, மனிதனுடைய பலம் அமைந்திருக்கிறது. அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே வாழ்கிற போது இந்த உலகை விசாலமாக்கி கொடுத்து அவனுக்குரிய வாழ்க்கைக்குரிய சாதனங்களையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். எந்தெந்த மனிதனுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்து ஒரு கண்ணியமான ஒரு வாழ்வை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார். கண்ணியமான படைப்பாகவும் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பும் அவனுடைய விருப்பமும் உலகிலே ஆயிரக்கணக்கிலே இருக்கிறது. எல்லா மனிதர்களும் ஆசையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆசை என்று சொன்னால் சில நேரங்களிலே தன்னுடைய தகுதிக்கும் தன்னுடைய அந்தஸ்திற்கும் அதிகமாக ஆசைப்படுகிற மக்களும் இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே ஆசைப்படாத மனிதன் கிடையாது, எல்லாத்துக்குமே ஆசைப்படுகிறான். ஆசைகளை அல்லாஹ்வுத்தால அவனுக்கு நிறைவேற்றியும் கொடுக்கிறான். யாராருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அந்த ஆசைகள் சில நேரங்களிலே அவைகள் நிகழ்ந்து விடுகின்றன. எல்லாத்திற்கும் ஆசைப்படுகிறான். கல்விக்கு ஆசைப்படுகிறான், செல்வத்திற்கு ஆசைப்படுகிறான், உலகிலே இருக்கிற முக்கியமான பதவிகளுக்கு ஆசைப்படுகிறான், சுகமாக வாழ்வதற்கான வேண்டி அதற்குரிய வசதிகளை ஆசைப்படுகிறான், எல்லாத்தையுமே ஆசைப்படுகிறான். அவனுடைய ஆசைகள் சற்று தாமதமானாலும் அவைகள் நிறைவேறி விடுகின்றன. அவைகள் நிறைவேற நிறைவேற மனிதனுடைய நிலை எப்படி மாறிவிடுகிறது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் எதற்காக வந்தோம், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா நம்மை இங்கே வாழச் செய்து கொண்டிருக்கிறான், இவ்வளவு வசதிகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதனை எல்லாம் மறந்துவிட்டு முழுக்க முழுக்க வாழ்க்கை முழுக்க இந்த ஆசைகளிலேயே, ஆசைகளை நிறைவேற்றுவதிலேயே அல்லது அவைகளை அடைவதிலேயே, இந்த உலகிலே தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைப்பதிலேயே வாழ்நாள் முழுக்க அவனுக்கு செலவாகி விடுகிறது. மற்றதை பற்றி சிந்திப்பதற்கு கூட அவனுக்கு அவகாசம் இருப்பதில்லை. அல்லாஹ்வை பற்றி இவர்கள் இவ்வளவு வசதிகளை செய்திருக்கிறானே, இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்து தந்திருக்கிறானே, அந்த இறைவனை பற்றி நினைவுபடுத்துவதற்கு கூட அவனுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அந்த அளவுக்கு அவனுடைய தேவைகள், அவனுடைய உழைப்பு அத்தனையுமே உலகத்தின் பக்கம் சார்ந்ததாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். சாதாரணமாக பாருங்கள், ஒரு மனிதன் சின்ன ஒரு பிளாட்பாரத்திலே கடை வைத்திருக்கிறான், அவனிடத்தில் நீ ஏன் தொலை வருவதில்லை என்று சொன்னால் அவன் சொல்லுவான், எனக்கு நேரம் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி கடை வைத்திருக்கக்கூடிய, வசதியோடு கடை வைத்திருக்கக்கூடிய மனிதனிடத்திலே சென்று கேட்டால் அவனும் சொல்லுவான், எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவான். ஒரு கடையில் 10 கடை 20 கடை வைத்திருக்கக்கூடிய பெரிய முதலாளியாக இருக்கிறார், அவரிடத்திலே போய் கேட்டாலும் அவரும் சொல்லுவார் நேரம் கிடைக்கவில்லை. நம்மளும் நிறைய பேர் சொல்லுவோம் நேரம் கிடைக்க மாட்டேங்குது, தொழுகு வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருடைய பழக்கம். அது சாமானிய மனிதன், தெருவிலே வியாபாரம் செய்யக்கூடிய சாமானிய மனிதனுக்கும் இருக்கிறது, பெரிய கடை வைத்து பெரிய தொழிலதிபராக இருக்கிற பெரிய முதலாளிக்கும் இருக்கிறது. யாருக்குமே நேரம் கிடைப்பதில்லை. எதற்கு நேரம் கிடைப்பதில்லை அப்படின்னு சொன்னா, இறைவனை வணங்குவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. பாக்கி எல்லாத்துக்குமே நேரம் இருக்கிறது, பாக்கி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது, யாருக்கும் நேரத்திலே குறைவு என்பது ஏற்படுவதில்லை. தன்னுடைய மனைவி மக்களை உல்லாசமாக அவர்களை அழைத்து சென்று அப்படியே ஒரு நாள் முழுவதும் வாகனத்திலே பயணித்து எங்காகிலும் கடைகளிலே சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக வருவதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது. துளைக்கு வரக்கூடிய நபர்களும் கூட பாருங்கள், அவசர அவசரமாக குத்பா ஓதுகிற போதுதான் வேக வேகமாக வருவதும் ஒலுவு செய்வதும் அந்த 2 ரக்காத்து தொழுகையில கலந்து கொள்வதும், சில நபர்களுக்கு அந்த 2 ரக்காத் தொழுக வாரத்திற்கு ஒரு நாள் தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்கு கூட அவர்களால் முழுவதுமாக செய்ய முடியவில்லை, 1 ரக்காத்து கிடைக்கிறது. சில நபர்கள் கடைசியிலே வந்து சேர்கிறார்கள். தொழுக முடித்து சலாம் கொடுத்த உடனேயே பள்ளியை விட்டு ஓடிவிட வேண்டும் அப்படின்னுங்கிற எண்ணத்திலேயே கடைசியாக நின்று கொள்வது, கடைசியாக ஏறுவது, இப்படி போன்ற நிலைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். நேரமே கிடைப்பதில்லை. நான் கேட்கிறேன், சாதாரண நமக்கு நேரம் கிடைப்பதில்லை என்று சொன்னால் பெரும் பெரும் அரசர்களாக அந்த வாழ்ந்தார்களே நமது முன்னோர்கள், பெரும் பெரும் நாட்டையே கட்டி ஆண்டார்களே, கிட்டத்தட்ட 1 கோடி சதுர மைல் அளவுக்கு இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யத்தை விரிவாக்கி அந்த 1 கோடி சதுர மைலினுடைய அளவுக்கு நிர்வாகம் செய்து வந்தார்களே, அவங்களுக்கெல்லாம் 5 நேரம் தொழுகையை விடுறதுக்கு, அந்த தொழுகையை நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இஸ்லாத்தினுடைய உமையா கலீபாக்களுடைய மிக பிரசித்தி பெற்ற அமீருல் முமினின், சஹாபாக்கள் எப்படி இந்த உலகில் ஆட்சியை நிலைநிறுத்தினார்களோ அதுபோன்று நேர்மையாக நீதமாக ஆட்சி நடத்தியவர்கள். 5 நேரம் தொழுகையே 1 தொழுகு கூட அவங்களுக்கு மிஸ் ஆனதில்லை. அவ்வளவு பெரிய அரசர், அமீருமாக நம்முடைய ஒரு நாட்டினுடைய கவர்னரோ பிரதமரோ முதல்வர் நினைத்துக் கொள்ளாதீர்கள், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்று சொல்வார்கள். அவருடைய காலத்தில் தான் இஸ்லாமிய அப்பாசிகளுடைய ஆட்சி என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவங்களுக்கெல்லாம் 1 நேரம் தொழுக மிஸ் ஆனதில்லை. அவ்வளவு பெரிய நிர்வாகத்தை கையாண்டார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு நாட்டை ஆளுகிறவர் என்று சொன்னால், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் தொழுகை விடுறதுக்கு அவகாசம் இல்லை. சரியாக தொழுகை அதற்குரிய நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு தொழுது வந்திருக்கிறார்கள். நாம் அவங்களை விடையெல்லாம் பெரிய ஆளாயிட்டோம். எல்லாருமே அவங்களை விடையெல்லாம் பெரிய ஆளாயிட்டோம். சஹாபாக்களை விட பெரிய ஆளாயிட்டோம். அதற்கு பின்னால் தோன்றிய தாபியங்கள் தபாத்தானங்களா பெரிய ஆளாயிட்டோம். பெரிய வசதியோடு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் பெரிய வசதியோடு இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. உமர் இப்னு கத்தாப் உஸ்மான் அஃபான் அவருடைய காலத்திலே இருந்த வசதியை போன்று இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களிடத்தில் அவ்வளவு வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஏதோ 1-2 பேர் இருக்கலாம். அவ்வளவு பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளோடு இருந்த அந்த தோழர்கள் சஹாபாக்கள் முஸ்லிம்கள், அவங்களுக்கு தொழுகையை விடுறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இருந்ததில்லை. அதுக்கு நேரம் கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு நேரங்களிலே தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நின்று தினமும் இரவிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நேரத்தை ஒதுக்கி விடுவார்கள். தன்னுடைய அறையிலே ஒரு பெட்டி வைத்திருப்பார்கள், ஒரு இரும்பு பெட்டி. அந்த இரும்பு பெட்டியிலே ஒரு கம்பளி ஆடை வைத்திருந்தார்கள். அந்த கம்பளி ஆடை அணிந்து கொண்டுதான் இறைவனுக்கு முன்னால் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே மிக மட்டரகமாக இருக்கிற அந்த ஆடை அணிந்து கொண்டு இரவு முழுவதும் நின்று தொழுவார்கள். பகற்காலங்களிலே அரசாங்க வேலைகளை கவனிப்பார்கள், ஐங்கால தொழுகை நிறைவேற்றி விடுவார்கள், என்னென்ன நெசிலான வணக்கங்கள் இருக்கிறதோ அவை எல்லாத்தையும் முடித்து விடுவார்கள். இரவிலே முழுக்க முழுக்க இறைவனை வணங்குவதற்காகவே இந்த ஆடையை வைத்திருந்தார்கள். அதை அணிந்து கொண்டு இரவு நேரங்களிலே தொழுவார்கள். எப்பெல்லாம் அவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு நேரம் கிடைக்கிறது அப்போவெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒஃபாத் ஆன போது தன்னுடைய ஒஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அடிமையிடத்திலே சொல்லிவிட்டார்கள், நான் இறந்த பிறகு இந்த பெட்டியை இங்க வைத்திருக்க வேண்டாம், இது யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் கடலிலே தூக்கி எறிந்து விடு அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள். அவர்கள் மரணித்து சில நாட்கள் கழிந்து அந்த அடிமை ஆள் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த பெட்டியை தூக்கி கொண்டு கடலிலே எறுவதற்காக வேண்டி போன போது அந்த அரசாங்க குடும்பத்தை சேர்ந்த அந்த அப்பாசிய அந்த உமையா கலீபாக்களினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த பெட்டியில ஏதோ மிகப்பெரிய வைரம் இருக்கிறது, மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருள் இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய அந்த அடிமையிடத்தில் அதை பிடுங்கி அது என்ன என்று திறந்து பார்க்கிறார்கள். அதிலே மட்டரகமான ஒரு கம்பளி ஆடை இருக்கிறது. அவர்களுக்கு சீன் ஆகி போச்சு. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அப்படி இந்த உலகிலே அமைத்துக் கொண்டார்கள். அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நேரம் கிடைச்சது. தொழுகை அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தொழுகை கூட அவங்களுக்கு மிஸ் ஆனதில்லை. அப்ப அவர்களுடைய நோக்கம் அவருடைய ஆசை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை பற்றி ஆசை கிடையாது, இந்த உலகத்திலே சேமிக்க வேண்டும் என்ற ஆசை கிடையாது, இந்த உலகத்தை பெற வேண்டும் என்ற ஆசை கிடையாது, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஆசைதான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைதான். மூமின் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை ஒரு மரபை அவர்கள் ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, மன் யர்தத மின்கும் அன் தீனிஹி, உங்களிலே யாராவது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு முர்தத்தாகி போய்விட்டால், மதம் மாறி போய்விட்டால், பசவ் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக முன்கூட்டியே சொல்லுகிறான், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட நிகழ்வு உண்டாகும் என்று அல்லாஹ் முன்கூட்டியே அறிவிப்பு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மூன்று கூட்டத்தினர்கள் அப்படி முர்தத்தாகி போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 8 கவுமுகள் அது மாதிரி போனாங்க. மொத்தம் 11 கூட்டத்தினர்கள் அப்படி முர்தத்தாகி போயிருக்கிறார்கள் என்பதாக தப்சீர்களிலே காணப்படுகிறது. அல்லாஹ் முன்கூட்டியே அதை அறிவிக்கிறான், இப்படி ஒரு சிலர்கள் போவார்கள், அப்படி போறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, இஸ்லாத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு கூட்டம் அப்படி போயிடுச்சுன்னா இஸ்லாம் வந்து விழுந்து விடுமா என்றால் விழாது. அல்லாஹு தலா அது தன்னுடைய நூறு என்று சொல்லுகிறான், அதை அல்லாஹு தலா நிலை நிறுத்துவான் கியாமத்து நாள் வரையிலும். அப்படி நீங்க எல்லாம் போயிட்டாலும் கூட அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தை திரும்ப கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கூட்டத்தை பின்னால் கொண்டு வருவான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யுஹிப்புஹும் வயுஹிப்புனஹு, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டியே இந்த உலகத்திலே வாழ்வார்கள். வேற எதுவுமே அவர்களுக்கு தேவை இருக்காது. இந்த உலகத்துடைய எந்த பதவியோ எந்த பொறுப்புகளோ எந்த சன்மானங்களோ எந்த பொருளோ அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பைத்தான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தைத்தான். அப்படி அல்லாஹ்வை ஆசிக்கக்கூடிய பிரியப்படக்கூடிய அல்லாஹும் அவர்களை பிரியப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அதில்லத்தின் அலல் மூமினீன, மூமின்கள் மீது பணிந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். மூமின்களுக்கு மத்தியிலே பெருமை பாராட்ட மாட்டார்கள், தன்னுடைய வலிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பணிந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக அவர்களுக்கு மத்தியிலே இருப்பார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரின், காஃபிர்களிடத்திலே கடுமையாக இருப்பார்கள், கண்டிப்போடு இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்களின் நிலையை பாருங்கள், அப்படி தலைகீழா இருப்போம். அல்லாஹ்வை அன்றி எல்லாத்தையுமே ஆசைப்படுகிறோம், அல்லாஹ்வை அன்றி எல்லாத்தையுமே விரும்புகிறோம், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு கூட நமது மனதில் இடமில்லை. அதே போல மற்றவர்களிடத்தில் எந்த அளவுக்கு பண்போடும் பாசத்தோடும் பழகுகிறோமோ அதை விட குறைவாகத்தான் மூமின்களுக்கு மத்தியிலே பழகுகிறோம். மூமின்களுக்கு மத்தியிலே பகை உணர்வைத்தான் நாம வந்து வளர்த்து கொண்டு வருகிறோம்.
அதே நேரத்தில் மற்றவர்களிடத்தில் பார்த்தால் அப்படியே என்ன அவ்வளவு பண்பாக அவ்வளவு ஆனந்தமாக அவ்வளவு புன்மொருளோடு அவர்களிடத்திலே பேசுகிறோம் பழகிறோம். அல்லாஹ் மோமினுடைய பண்பை எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், மோமின்களின் மீது பணிவாகவும் இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்வார்கள், அதே நேரத்திலே காபிர்களின் மீது அவர்கள் கட்டு அதாவது கண்டிப்போடு இருப்பார்கள். இஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்கள் போர் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சிப்பார்கள். வலா யஹாஃபூன லௌமத் தலாயிமின், பழிப்பவர்களின் பழி சொல்லுக்கு அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அந்த மோமின்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரியே, அவர்களை பத்தி என்ன பழி சொன்னாலும் சரியே, அதை பத்தி அஞ்ச மாட்டார்கள். தாலிக ஃபதலுல்லாஹ், இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய ஃபதலே. யுதீஹி மையஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த சிறப்பை கொடுக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் தஆலா யாவற்றையும் அறிந்தவன் விசாலமானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திலே தன்னை நேசிக்கக்கூடிய தான் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது யார் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டிவிட்டார்கள். அன்றைக்கே சஹாபாக்கள், மொத்த சஹாபாக்களும் இதில் அடங்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் வாசிகளை குறித்து தான் இந்த வசனம் இறங்கியது என்று சுட்டிக்காட்டிய ஹதீஸுகளும் இருக்கிறது. யமன் வாசிகளிலே அஷாரியா என்று சொல்கிற ஒரு கூட்டத்தினர்கள், அவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் தான் அப்படிப்பட்ட தன்மையுள்ளவர்கள் என்று சொன்னதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு ஒன்று இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த யமன் வாசிகளை கட்டுப்பட்டவர்கள் தான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர்கள், இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்கள். இது போன்ற நல்லவர்கள், நல்லவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே இஸ்லாத்தை நிலைநிறுத்துவான் என்பதனை அன்று அறிவிப்பு செய்து விட்டான். அப்ப இறைவனுடைய நேசம், இறைவனுடைய நெருக்கம், அதை பெற வேண்டும் என்ற ஆசை மனதிலே உண்டாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் வருகிறது, நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே உலகத்தினுடைய ஆசைகளை சற்று குறைத்து விட்டு அல்லாஹோடு நெருங்குவது, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது எப்படி, இறைவனுடைய நெருக்கத்திற்காக என்ன செய்ய வேண்டும், யாராவது சிந்திச்சிருக்கிறோமா? அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சஹாபாக்கள் இந்த உலகத்திலே அத்தனையுமே கொடுத்தார்கள். தான் செத்து சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை கொடுத்தார்கள், தன்னுடைய வாகனங்களை கொடுத்தார்கள், தன்னுடைய குடும்பத்தாரை கொடுத்தார்கள், தன்னுடைய வீடு வசதி சொத்துக்கள் எல்லாம் இழந்தார்கள், கடைசியிலே தன் உயிரையும் கூட கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும். சொன்னால் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். ஹன்சா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் கவித்திறன் உள்ள பெண்மணி, அவர் கவிதைகளை படிப்பார். அவருடைய கணவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இறந்து போய்விட்டார். அவருக்கு நாலு ஆண்மக்கள் இருந்தார்கள். இந்த நான்கு ஆண்மக்களையும் அவர் நல்லபடியாக வளர்த்து வந்தார். கணவன் இழந்த பின்னாலும் அந்த குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், சிரமம் இல்லாமல், மாற்று திருமணமும் செய்யாமல், பிள்ளைகளுக்காக எல்லா விஷய வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து வாழ்ந்து வந்தார். உமர் அல்லாஹ் தன்னுடைய காலத்தில் பாரசீகர்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற்றது. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். காதிசியா போர் என்று சொல்லப்படும் அந்த போருக்காக வேண்டி படை திரட்டப்படுகிறது. நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் வசிக்கின்ற எல்லா பகுதிகளிலும் அறிவிப்பு செய்யப்படுகின்றன. மிகப்பெரிய போர், ரோம அதாவது பாரசீகர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடிய இந்த போரில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தினரும் பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு கூட ஆள் கிடையாது. அதான் வாப்பா கொடுத்துறாருல, அதான் எங்க அண்ணன் கொடுத்துறாருல அப்படின்னு சொல்லி விளைக்கிறோம். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னு சொன்னா, குடும்பத்திலே இல்லை ஒருத்தராவது என்ன செய்யணும், போரிலே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஹன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஒரு பெண்மணியாக இருக்கிற அவர்கள், தன்னுடைய நாலு ஆண்மக்களையும் அழைத்து போருக்கான அறிவிப்பு வந்து விட்டது. இங்க நாலு பேருமே போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, தான் இதுவரையிலும் அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறேன் என்பதனை எல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்தி, தந்தை இறந்த பிறகு வாலிப வயதாக இருந்த நேரத்திலும் கூட உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய்மான்மார்களை தலைகுனிவு ஏற்படாத வகையிலே நான் வாழ்ந்திருக்கிறேன். அதாவது எந்த கெட்ட பேரும் ஏற்பட வாங்காமல், எந்த கெட்ட பேருக்கு உட்படாமல் கண்ணியமான முறையில் நான் வாழ்ந்திருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு பெருமை என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்க நாலு பேரும் போருக்கு போனோம், நீங்க நாலு பேரும் போருக்கு போய் திரும்பி வரக்கூடாது, அங்கேயே என்ன செய்த சகிதாகி விட வேண்டும், அந்த போரிலே சகிதாகி விட வேண்டும். யாராவது அப்படி சொல்லி அனுப்புவாங்களா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து? கோயில திரும்பி நீங்க வராமல் அங்கேயே சகித் ஆகிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்க திரும்பி வந்தா இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழப் போகிறீர்கள். அந்த வாழ்க்கையை விட ஒரு மகத்தான வாழ்க்கை அல்லாஹ்வுத்தால உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் சகிதுகளுக்கு என்றே. அதனால நீங்க அந்த போரிலே கலந்து கொண்டு முடிந்தவரை நீங்கள் போராடி அங்கே வீரமரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி உபதேசம் செய்து அனுப்புகிறார். அவர் சொன்னது போலவே நான்கு பிள்ளைகளும் அந்த ஆண்மக்களும் போரிலே இறந்து போய் விடுகிறார்கள், சகிதாக்கப்பட்டு விடுகிறார்கள். இந்த அம்மா தளரவில்லை, அதாவது மனம் அவர்களுடைய லட்சியம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கிற போது அவர்கள் இந்த இழப்புகளை எல்லாம் பெரிதாக கருத மாட்டார்கள், பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த மையத்தான அந்த ஜடலங்களை பார்த்து அவர்கள் கண்ணீர் ஊற்கவில்லை, புலம்பவில்லை, ஒப்பாரி வைக்கவில்லை. இரு கரமும் தன்னுடைய இறைவனை பார்த்து வானத்தை நோக்கி ஏந்தியவர்களாக சொன்னார்கள், அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு அனைத்து புகழும், நாளை மறுமையிலே நான் வருகிற போது இந்த நான்கு சகீதுகளின் தாயார் வருகிறார் என்று சொல்லுவார்களே, அப்ப நான் எவ்வளவு அகமகிழ்வேன். நாளை மறுமையிலே எனக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்த உனக்கே அனைத்து புகழும் என்று சொல்லி அங்கே ஆச்சரியப்படத்தக்க வார்த்தையிலே வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் இழந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலாவுடைய அந்த அன்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, அல்லாஹுடைய அந்த திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதெல்லாம் முடியும் அத்தனையுமே இழந்தார்கள் நமது முன்னோர்கள். நம்மிடத்தில் ஒன்றுமே கிடையாது. நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அதிகப்படியாக இருக்கக்கூடிய தேவையில்லை என்று கருதக்கூடிய பொருள்களையும் கூட அல்லாஹ்வுக்காக நாம் அர்ப்பணிக்க தயாராக இல்லை. இந்த உலகத்தில் ஒரு சின்ன சிரமத்தையும் கூட நாம் சகித்துக் கொள்ள தயாராக இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அவருடைய அன்புக்காக வேண்டி இந்த உலகிலே ஒரு சின்ன சங்கடத்தை கூட சிரமத்தை கூட சகித்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கிறது, நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்று. எப்படி முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களது மனதை பலகீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்லவில்லை. ஒரு ஆசை, அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அமன் தகர்ரப மின்னி ஷிபரன் தகர்ரப்து மின்ஹு திரான். யார் என்னை நோக்கி ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கி வருகிறாரோ அவரை நோக்கி நான் ஒரு முளை அளவுக்கு நெருங்கி போகிறேன். நான் இருக்கிறேன், இப்படி ஒருத்தன் அல்லாஹ் என்ற இரட்சகன் இருக்கிறான் என்ற நினைப்போடு, அந்த எண்ணத்தோடு என்னை நோக்கி வருபவர்களை, ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கி வருபவர்களை நான் ஒரு முளை அளவுக்கு நான் நெருங்கி போகிறேன். தகர்ரபின் தகர்ரபின், யார் என்னை நோக்கி ஒரு மூலம் நெருங்கி வருகிறாரோ அவரை நோக்கி நான் இரு மூலம் இரண்டு மூலம் நெருங்கி போகிறேன். அம்மன் அத்தானி எம்சி, யார் என்னை நோக்கி நடந்து வருகிறார்களோ அசை துகு ஹருவலத்தன், அவரை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. அந்த அளவுக்கு நம்முடைய முயற்சி கொஞ்சம் இருக்குமானால் அல்லாஹ்வுடைய முயற்சி அதை விட அதிகமானது. எந்த அளவுக்கு அடியான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ்வுத்தாலா நம்மை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நமக்கு அந்த ஆசை இருந்தா தானே அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு உள்ளத்தில் ஏற்பட்டு அதன் முயற்சியாக ஒரு சிறு முயற்சி ஏற்படுகிற போது அல்லாஹ்வுத்தாலா அதற்காக தன்னை முழுமைப்படுத்தி தன்னை முன்னோடியாக கொண்டு வருகிறார் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வேறொரு ஹதீஸிலே செல்லலாலும் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்வார்கள், காலமன் ஆதலி வலியன் பகர் ஆதந்தோ பில்ஹர், யாரெளியே நேசரை நோவினைப்படுத்துகிறாரோ அவரோடு நான் போர் செய்வேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு மேலாக இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது. என்னை நேசிக்கக்கூடிய ஒருவரை யார் நோவினைப்படுத்துகிறாரோ அவரிடத்திலே நான் போர் செய்வதாக நான் பிரகடனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, வமா தகர்ரப இலைஹி அப்தி விஷயின் அஹப்ப இலைஹி மிம்ம தரத்து அலைஹி, என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிற போது அவன் நெருங்குவதற்கு ஆயுதமாக நான் எதை அவன் மீது கடமையாக்கி இருக்கிறேனோ அதை விட வேணொன்று இல்லை. அல்லாஹ்வுத்தாலா நம்மின் மீது எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். தொழுகையின் மூலமும், ஜகாத்தின் மூலமும், நோம்பின் மூலமும் இப்படித்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியுது. அல்லாம அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னை நெருங்குவதற்குரிய ஆயுதமாக நான் என்னுடைய அடையாளம் மீது எதை கடமையாக்கி இருக்கிறேனோ அதை கொண்டுதான் அவன் என்னை நெருங்க முடியும். உமா யஸால் ஆப்தியத கர்ரப இலைய பின் நவாஃபிலி அத்தா அஹிபஹு, என்னுடைய அடியான் என்னை நெருங்குவான், எந்த அளவுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்து அதிகப்படியான நபிலான வணக்கங்களை செய்து என்னை நெருங்கி வருவான். எதுவரையிலும் என்று சொன்னால் அத்தா அமைப்புகோ, நான் அவனை நேசித்து விடுவேன். அப்படி அதிகப்படியான அமல்கள் செய்கிற போது, நன்மைகளை செய்கிற போது நான் அவனை நேசிப்பேன். அப்படி நான் அவனை நேசித்து விட்டால், குந்து சமியாவு அல்லது யஸ்மாவுபிஹி, அவன் எந்த விஷயங்களை காதிலே கேட்கிறானோ அதுவாக நான் மாறிவிடுகிறேன். அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் மாறிவிடுகிறேன். அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறிவிடுகிறேன். யாரின் மீது என்னுடைய அன்பு கிடைத்து விட்டதோ, யாருக்கு என்னுடைய அன்பு உண்டாகிவிட்டதோ, அவன் கேட்கக்கூடிய செவியாக, அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக, வயதிகில்லத்தி எபதிசு பிஹா, அவன் கையில நீட்டக்கூடிய கரமாக, அவன் நடக்கக்கூடிய கால்களாக நான் மாறிவிடுகிறேன். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அடியான் மீது அவன் ஐக்கியமாகி விடுகிறான் என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறான். அவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்ற அந்த முன்னோக்குதல் இருக்கிற போது, அந்த முயற்சி இருக்கிற போது, அல்லாஹ் எந்த அளவுக்கு அடியானின் மீது தன்னை இணைத்துக் கொள்கிறான் என்பதை இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அவன் எதை கேட்டானோ அதை நான் கொடுக்கிறேன். அவன் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறான், அதை விட்டு நான் பாதுகாக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி இறைநேசர்கள் சில நேரங்களிலே சொல்வது நடந்துவிடும். இப்போது இருப்பவர்கள் கேட்பார்கள், அவங்க என்ன அல்லாவா, அவங்க சொன்ன உடனே நடக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம். இந்த ஹதீஸு தான் அதற்கு ஆதாரம். அவர் சொல்கின்றது நடந்துவிடும். மன்சூர் ஹல்லாஜி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய சரித்திர புகழ் பெற்ற இறைநேசர், அவரை பத்தி கூட வாய்க்கு கூசாமல் என்னமெல்லாமோ பேசிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு முறை அவரை சென்று ஒரு இறந்த ஒரு மனிதரை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து போனார்கள். அவருடைய கபரிலே போய் தன்னுடைய கையிலே வைத்திருந்த குச்சியை வைத்து கபரை அடித்து என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எந்திரி என்று சொன்னார். மயத்து எந்திரிக்கல. இரண்டாவது முறையும் அடி அடி ஒரு அடி அடித்து விட்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எந்திரி என்று சொன்னார். மையத்தை எந்திரிக்கல. மூன்றாவது முறை சொன்னார், என்னுடைய அனுமதியை கொண்டு எந்திரி என்று சொன்னார். என்னுடைய அனுமதியை கொண்டு எந்திரி என்று சொன்ன போது அந்த மையத்தை எழுந்தது. இது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்ன இது ரெண்டு முறை சொன்னார், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எந்திரி சொன்னார், எந்திரிக்கலையே, என்னுடைய அனுமதியை கொண்டு எந்திரின்னு சொல்லி சொன்ன போது மையத்தை எழுந்து விட்டதே, அப்ப இவர நல்லாவா, சந்தேகம் ஏற்பட்டது. ஜனங்கள் அவரின் மீது என்ன செய்ய நம்பிக்கை உண்டார்கள். சில பேர்கள் இவரை சொன்ன உடனே அந்த மையத்தை எந்திரிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி இவரின் மீது சில பேர்களுக்கு நம்பிக்கை உண்டானது. அந்த அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், இவரை பிடித்து தூக்கு தண்டனை கொடுத்து இவருடைய உடலில் இருக்கிற அந்த இறைச்சியை துண்டு துண்டாக வெட்டி அதை கடலில் கொண்டு போய் எரிந்தார்கள். கடலில் கொண்டு போய் எரிந்த உடனே கடலில் இருந்த அந்த துண்டுகள், இறைச்சி துண்டுகள் அப்படியே மேலே மீன் குதிப்பது போன்று குதித்து குதித்து சொன்னதால், அனல் ஹக், அனல் ஹக், அனல் ஹக், நான் தான் ஹக்கு, நான் தான் ஹக்கு, நான் தான் இறைவன் என்று சொன்னதாம். இது எப்படி சாத்தியமாகும் என்று பார்க்கிற போது, அதற்கு பின்னால் இருக்கிற வாழ்ந்தவர்கள் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி போன்றவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இரண்டு முறையும் மன்சூர் ஹல்லாஜ் அவர்கள் அந்த மையத்தை அடிக்கிற போது தன்னுடைய நாவினால் சொன்னார், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எந்திரி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எந்திரி என்று சொன்னார், எழுந்திருக்கவில்லை. மூன்றாவது முறை அவர் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அவர்கள் வாயின் மூலமாக அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அனுமதியை கொண்டு எந்திரி என்று அல்லாஹ் சொன்னான், அப்போது எழுந்திருத்தது. காரணம், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குகிற போது அல்லாஹ்வுத்தால அவன் பேசுகின்ற நாவாக, அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்குகின்ற பார்வையாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக சல்லல்லாஹு சொல்கிறார்களே. புகாரி ஷரீஃபிலே அந்த ஹதீஸ் வருகிறது. அதுபோல நிலைக்கு அல்லாஹ்வுத்தால அந்த மனிதனோடு ஐக்கியமாகி விடுகிறான். இப்படிப்பட்ட வரலாறுகள், ஏராளமான வரலாறுகள் இஸ்லாத்திலே பொதிந்து கிடக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள், இன்னைக்கு சொல்லக்கூடிய கேட்கக்கூடியவங்க நம்ப மாட்டாங்க. என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் என்றுதான் நாம் சொல்கிறோம். இது மனிதனுடைய ஆற்றல் அல்ல, அல்லாஹ்வுடைய ஆற்றல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் பார்ப்பதற்கு மிக பங்கரையாக இருப்பான், அழுக்கு உடை அணிந்திருப்பான். அவனை பார்க்கிற போது மற்றவர்கள் வெறு வெறுப்போடு அவனை பார்ப்பார்கள். அந்த மாதிரி நிலையில் இருப்பான். ஆனால் அந்த மனிதன் சொல்வான், நாளைக்கு மழை பெய்யும் என்று சொல்வான். நாளைக்கு மழை பெய்யும், அவன் சொல்லுகிற போது பெய்யும் என்று சொன்னால் அவன் சொல்லுகிற வார்த்தை அவன் மட்டும் அவன் சொல்லவில்லை, அல்லாஹ் அவன் வாயின் மூலமாக பேச வைக்கிறான். நம்ம மட்டும் சில பேர் பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்லுகிறோம், எப்படி உங்களுக்கு இது நினைவில் வந்தது, இது எப்படி நீங்கள் பேசினீர்கள் என்று சொல்லுகிற போது சொல்லுபவர் சொல்வார், என்னுடைய கல்வி அல்லாஹ் போட்டான் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா, அதெல்லாம் நம்புறோம். ஆனால் இது போன்று பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சிகளை நாம் மறுக்குகிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய முயற்சி அல்லாஹாவை அடைய வேண்டும், அல்லாஹாவை திருப்தியை பெற வேண்டும் என்ற முயற்சி இருக்குமானால் அந்த முயற்சியின் மூலமாக அல்லாஹால அதற்குரிய அந்த இணைப்பை நமக்கு வழங்கி விடுகிறார் என்பதனை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபி தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் என்று சொல்கிற சஹாபி அறிவிப்பு செய்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு சஹாபி வீட்டிலிருந்து கடுமையான வெயில் நேரம், அது மதீனாவிலே கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர் வீட்டிலிருந்து வெளியே வந்தார். மணல் தரையிலே, அதிக சூடாக இருக்கிற அந்த மணல் தரையிலே உருண்டு பிறந்தார். உருண்டு பிறந்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ வேதனை அனுபவி, தன்னுடைய உடலை பார்த்து சொல்கிறார், நீ வேதனை அனுபவி, நாளைக்கு கிராமத்திலே நரகத்திலே கிடைக்கின்ற வேதனையை விட இது ஒன்றும் பெரிய வேதனை அல்ல, அதனால நீ அனுபவி, நல்ல அனுபவி, வேதனை அனுபவி, இந்த சூட்டை நீ பார், சுகித்து பார், அல்லாஹ் உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்து இரவு நேரங்களில் அந்த இறைவனை நின்று வணங்காமல் பிணம் போல தூங்கிக் கொண்டிருக்கிறீரே, தன்னை பார்த்து சொல்கிறார், தன்னுடைய ஆன்மாவை பார்த்து சொல்கிறார், பிணம் போல தூங்கிக் கொண்டிருக்கிறீரே, அதற்கு தண்டனையாக இதை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி அவர் அந்த மணலிலே, சுடு மணலிலே பிறண்டு பிறண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். சற்று நேரம் கழித்த பிறகு அவர் எழுந்து வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை வேடிக்கையை பார்த்துக் கொண்டு ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொன்னார், ரசூலுல்லாஹ், என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி தான் எதைக்காக இப்படி செய்தேன் அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உனக்காக வேண்டி ஏழு வானத்தினுடைய வாசல்களையும் திறந்து விட்டான், திறந்து விட்டு தன்னுடைய மலக்குமார்கணத்திலே சொல்கிறான், சந்தோஷத்தோடு சொல்கிறான், பாருங்கள் என்னுடைய அடியானை, என்னுடைய அடியானை பாருங்கள், என்னை வணங்கவில்லை, அதுவும் இரவு நேரத்திலே அதிகப்படியான அந்த வணக்கத்தை செய்யவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி அவன் எப்படி தன்னை வருத்திக் கொள்கிறான் என்று பாருங்கள் என்று மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பேசுகிறான், உனக்காக வேண்டி இன்றைய தினம் ஏழு வானங்களுடைய கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கே சேர்ந்து விட்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த மனிதனிடத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்கிறார். பெருமானார் சல்லாசன் சொல்லிவிட்டு சொன்ன உடனே அடுத்த கணம் அங்கே இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்காக துவா செய்யுங்க அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்னார், யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய தக்குவாவை உணவாக அவர்களுக்கு ஆக்கிவிடு, அவருடைய உணவை தக்குவாவாக மாற்றிவிடு, மேலும் இவர்களுக்கு நேர்வழியின் மீது இவர்களை நிலைத்தி அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்கிறார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா இவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்காக துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இவரை நேர்வழியின் மீது நிலைத்திருக்க செய்வதாக துவா செய்தார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். தன்னுடைய ஒரு சிறு முயற்சி, தன்னுடைய பலகீனத்தை நினைத்து இவ்வளவு தூரம் நம்ம இருக்கிறோமே, அல்லாஹ் நம்ம முறை வணங்குவதில்லையே என்ற கவலை, அந்த சங்கடம் எப்போதான் நமக்கு வந்திருக்கிறதா, இவ்வளவு தூரம் வீணடிச்சுட்டு இருக்கிறோமே வாழ்க்கையில எப்படி அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா, ஐந்து நேரத்துலகி இப்படி நாம தவறு விட்டு கொண்டே இருக்கிறோமே. சில நேரங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, பள்ளிவாசல் பக்கத்துல கடை, அங்க பாங்கு சத்தம் மட்டும் இல்ல, பாங்கு சத்தம் அவங்க தொழு வைக்கிற தொழுகையினுடைய கிராத் எல்லாமே காதல் அப்படி வந்து விழுகுது, பக்கத்துல தான் இருக்காரு கடை வச்சிருக்காரு, இது விட்டுட்டு கூட வர்றதுக்கு மனசு வரல, இது என்னன்னு சொல்றது, நம்ம பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்க வீடு வர முடியல, இதை பத்தி நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா, என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா, என்னைக்காவது இதுக்காக வேண்டி சங்கடப்பட்டிருக்கிறோமா, அது போயிடுச்சே இது போயிடுச்சேன்னு எவ்வளவு வேதனைப்படுறோம், ஒரு சின்ன கஷ்டம் வந்து அதுக்காக வேண்டி எவ்வளவு நாம சில நேரங்களில் கண்ணீர் விட்டு அழுகிறோம். ஆனால் இந்த மாதிரியான பெரிய பெரிய இழப்புகள் ஏற்படுகிறது, அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹாவை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார், அதை கொஞ்சம் கவனத்திலே வையுங்கள். இது போன்ற காலங்களிலே அல்லாஹ்வை வணங்குவதை தன்னை தனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நினைத்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவதிலும் அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படிப்பட்ட எண்ணங்களையும் அந்த உணர்வுகளையும் அல்லாஹ் நம்மிலே ஏற்படுத்தி இந்த உலகிலே உயர்ந்த மூமின்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. மரணிக்குகிற போது மூமின்கள் சாலிஹீன்களுடைய அந்த பட்டியலை அல்லாஹ் நம்மை சேர்த்து நம்மை உயர்த்தருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கின்ற உரையின் வாக்குதவான் அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்.